இன்னைக்கு 10வது அவதாரமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் மத்ஸ்ய அவதாரத்தை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பகவான் மீனாக அவதாரம் செய்தார். பொதுவாக மீனோட ஜென்மங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் பரிதாபப்பட்ட ஜென்மம் மீனோட ஜென்மம். ஏன் அப்படின்னா அந்த மீனோட ஜென்மம் மீனவர் என்ன பண்ணுவான், ஒரு சின்ன ஒரு சாப்பாடு துண்டை போட்டு அதனுடைய மீனை பிடிச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணிவிடுவாங்க, கொன்று விடுவார்கள். அதுபோல் பரிதாபமான ஒரு ஜென்மம் மீனோட ஜென்மம். இருந்தாலும் பகவான் வந்து அவதாரம் செய்கின்றார் பலவித காரணங்களுக்காக. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற புராணத்தில் கொடுத்துட்டிருக்கிறார், பகவான் பலவிதமான காரணங்களுக்காக பகவான் வருகின்றார், அவதாரத்தை செய்கின்றார். பசுக்களை பராமரிப்பதற்கும், பிராமணர்களை பாதுகாப்பதற்கும். ஏன் பிராமணர்களை பாதுகாக்கின்றனர் அப்படின்னா, பிராமணர்களை பாதுகாக்கும் பொழுதுதான் நாட்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற வேத சாஸ்திரங்கள் எல்லா மனிதர்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். பிராமணர்களுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா வந்து பட்டண பாட்டன. அவர்கள் சாஸ்திரத்தை படிக்க வேண்டும், அதுக்கப்புறம் சாஸ்திரத்தை படித்து வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை எல்லா மனிதர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் வந்து பிராமணர்களுடைய முக்கியமான பணி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தலைகளாக மாறிவிட்டது. ஸோ அதனால் வந்து பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பிராமணர்களை பாதுகாப்பதற்கும் அப்புறம் தேவி தேவர்களை பாதுகாப்பதற்கும். ஏன் தேவி தேவர்களை பாதுகாக்கின்றார் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னா, தேவி தேவர்களை இருந்தால் தான் அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த மனித இந்த உலகத்தில் வந்து அந்த உலகம் நன்றாக நடக்க வேண்டும் அப்படின்னா தேவி தேவர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். ஏன் அப்படின்னா மலை காற்று வெப்பம் அது போன்ற மனிதர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே தேவி தேவர்கள் பகவானுடைய பிரதிநிதியாக இருந்து வழங்குகின்றனர். அதனால் வந்து தேவி தேவர்களையும் வந்து பகவான் பாதுகாக்கின்றார், அதுக்கப்புறம் பக்தர்களையும் பாதுகாக்கின்றார், அதுக்கப்புறம் வந்து சாஸ்திரங்களையும் அதுக்கப்புறம் தர்மத்தையும் பகவான் பாதுகாக்கின்றார். இதுபோல் பலவிதமான காரணங்களுக்கு பகவான் அவதரிக்கின்றார். அப்படி மீன் அவதாரம் மற்ற அவதாரம் எதற்கான்றி அப்படின்னா, ஒரு முறை வந்து பிரம்மதேவர் உறங்குவதற்காக சென்றார். அப்படி உறங்குவதற்காக செல்லும் பொழுது அவருடைய வாயிலிருந்து வேதங்கள் வெளியே வந்தன. அப்படி வேதங்கள் வெளியே வரும் பொழுது அசுரர்கள் ஹயக்ரிவா அப்படிங்கிற அசுரன் என்ன பண்ணா அந்த வேதத்தை திருடி கொண்டு ஓடிவிட்டான். அப்போ பகவான் என்ன பண்ணார், பகவான் வந்து மீன் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம் செய்து அந்த ஹயக்ரிவா அப்படிங்கிற அசுரனை கொன்று வேதத்தை ரட்சித்தார். அதற்காண்டி ஒரு முறை அவதாரம் செய்தார், அதே மீன் அவதாரமாக இன்னொரு முறையும் அவதாரம் செய்தார். எப்போ அப்படின்னா சக்ஷுஷா மன்வந்தரம் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு மனுவருடைய ஆயுர்காலம் வந்து 71 சதுர்யுகம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அப்படி இந்த மனுவினுடைய ஆயுள்காலம் முடியும் பொழுது அவர்கள் மனுவனுடைய ஆயுர்காலம் பல வருடங்கள் கொண்டது. அவர்களுடைய ஆயுர்காலம் முடியும் பொழுது இந்த மூன்று உலகம் போர் புவர் சுவர் லோகம் வரைக்கும் என்ன பண்ணோம், இந்த தண்ணி வந்து அழித்து விடும் உலகத்தையே. என்ன சுவாமி அப்படின்னா, இவர்களோட மண்ணோட ஆயுள்காலம் பார்த்தீங்க அப்படின்னா 30 கோடி வருடங்கள் கிட்டத்தட்ட வந்து இருக்கிறது. அப்படி 30 கோடி வருடங்கள் கிட்டத்தட்ட இருக்கிறதுனால எப்போ வந்து இந்த மனுவனுடைய ஆயுள் காலம் முடிகிறதோ அப்போ போர் புவர் சுவகர் லோகா வரைக்கும் வந்து அழிந்துவிடும். அப்போ பகவான் என்ன பண்ணுறார், ஒரு முறை சத்தியவர்த்தா அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து இருந்தார். அந்த சத்தியவர்த்த ராஜா மிகவும் தூய்மையான ஒரு பக்தர். அப்படி அவர் ஒரு நாள் என்ன பண்ணார், நதியில் போயிட்டு அருவியில் போயிட்டு தர்ப்பணம் செய்வதற்காண்டி போனார். நம்மளாம் என்ன பண்ணுவோம், கங்கைக்கு போனோம் அப்படின்னா கங்கையோட நீரை எடுத்து திரும்ப வந்து கங்கா அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கே வந்து அர்ப்பணம் செய்வோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ நம்ம எந்த ஒரு பொருளும் பகவானுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இதெல்லாமே வந்து பகவானால் படைக்கப்பட்டது, நம்மளால் படைக்கப்பட்டதில்லை. அவரோட படைப்பில் இருந்தே எடுத்து என்ன பண்ணுறோம், திரும்ப கொடுக்குறோம். எப்படி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அது ஒரு 2-3 பருக்கை எடுத்து பெற்றோர்களுக்கு ஊட்டம், அப்போ பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி. இருந்தாலும் அதை அதெல்லாம் சம்பாதித்தது எல்லாமே வந்து பெற்றோர்கள். இருந்தாலும் அந்த குழந்தையை எடுத்து அதை கொடுக்கும் பொழுது வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு சந்தோஷம். அதுபோல் இவர் என்ன பண்ணார், சத்தியவிரத அரசர் வந்து நீரை எடுத்தார். அப்படி நீர் எடுக்கும்பொழுது பார்த்தா ஒரு குட்டியோண்டு ஒரு மீன் வந்து அவரோட கையில் வந்துருச்சு. அப்படி கையில் வந்ததும் அவர் என்ன பண்ணார், தூக்கி திரும்ப வந்து போட்டார் அதுலேயே அந்த தண்ணிக்குள்ளே போட்டார். அப்போ தண்ணிக்குள்ளே போடும் பொழுது அந்த மீன் வந்து பேச ஆரம்பிக்கிறது மிகவும் திவ்யமாக. அப்போ சொல்லுது ராஜா, ஒரு அரசன் என்பவன் எல்லா பிரஜைகளுக்கும் வந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுறார்கள், மனிதர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு, அதுவும் மனிதர்களுக்கும் சரியாக பாதுகாப்பு வழங்குவதில்லை. ஆனால் அரசர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்கினங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுப்பது ஒரு அரசனுடைய கடமை. அப்படி இந்த மீன் சொல்கிறது, அரசனே உன்னுடைய நீ வந்து இப்படி என்னை உதாசீனப்படுத்த செல்ல வேண்டாம், எனக்கு பாதுகாப்பு அளிக்கவும், நான் வந்து ரொம்பவும் குட்டியாக இருக்கேன், என்னை வந்து இந்த பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிச்சி சாப்பிட்டுடும், அதுக்கப்புறம் வந்து அதனால் வந்து என்னை பாதுகாக்கவும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே சத்தியவிரத ராஜா என்ன பண்ணுறார், அந்த மீனை எடுத்து அவருடைய ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறார். அங்கே போயிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் என்ன பண்ணுறார், அந்த மீனை வந்து தண்ணியை வச்சு தண்ணிக்குள்ளே வந்து போடுறார். அப்போ எப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டாரோ உடனே என்ன பண்ணுச்சு, அது வந்து பயங்கர பெருசாகிடுச்சு. பெருசாகிட்டு சத்தியவிரத ராஜாகிட்ட பேச ஆரம்பிக்கிறது, இந்த மீன் நீ இப்போ வச்சு கொடுத்த இந்த பாத்திரம் வந்து எனக்கு பத்தவே மாட்டேது, என்னால் திரும்ப முடியல, ஓட முடியல, உடையாற முடியல, ரொம்பவும் வந்து இடைஞ்சலாக இருக்குது, அதனால் இதை விட எனக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து பெரிய இடத்துல வந்து என்னை வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லவும், அப்போ சத்தியவர்த்த ராஜா அதிலேருந்து எடுத்து என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கிணத்துக்குள்ளே வந்து இந்த மீனை போடுறார். அப்படி அந்த பெரிய கிணத்துக்குள்ளே போட்ட உடனே பட்டுன்னு அது என்ன பண்ணுது, அதுவும் பயங்கர பெருசாகிடுச்சு. உடனே அந்த மீன் பேச ஆரம்பிக்குது, இதுவும் எனக்கு வந்து பத்தலை அப்படிங்குது. அப்புறம் என்ன பண்ணார், பெரிய ஒரு குளத்தில் போட்டார், அதுவும் பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆற்றுல போட்டார், அதுவும் பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை விட பெரிய ஆற்றுல போட்டார், அதோடும் பெருசாகிடுச்சு. இது என்னடா சாமி, இது எங்கே போட்டாலும் வந்து இந்த மீனை எங்கே போய் வச்சாலும் அது பெருசாகிடுதே வருதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து என்ன பண்ணார், இப்போ திரும்ப எடுத்து கடலில் போட போனார். அப்படி கடலில் போக போடும்போது இந்த மீனை திரும்ப பேச ஆரம்பிக்குது, ராஜனே இந்த கடலில் போட்டால் அப்படின்னா ஷார்க்கு அந்த மாதிரி பெரிய பெரிய முதலைகள் அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது, அதெல்லாம் எதனா வந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டுடும், என்ன இப்படி போடுறியே அப்படின்னு கேட்குது. அப்போ சத்தியவிரத அரசருக்கு கேட்குறாரு, ஐயா நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வியே இந்த மீன்கிட்ட வந்து கேட்குறாரு. ஐயா நீங்கள் யார், ஏன் இப்படி எங்களை வந்து குழப்பம் செய்கிறீர்கள், அண்ணா எங்கே கொண்டு போய் போட்டாலும் இந்த நீங்கள் வந்து பெரிதாக கொண்டே செல்கிறீர்களே, நான் உங்களை எப்படி எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வியை இந்த மீன்கிட்ட வந்து இந்த சத்தியவிரத ராஜா கேட்குறார். அப்படி கேட்கும் பொழுது அப்போதான் அவருக்கு புரிய வருது, இது வந்து பகவான் சாக்ஷாத் விஷ்ணு அவதாரம் செய்து ஒரு மீனனுடைய அவதாரமாக வந்திருக்கிறார். ஒரு சாதாரண மீனாக இருந்தால் இப்படி போகுமா, போட்ட உடனே பெருசாகுமா, அது வந்து முடியவே முடியாது. ஆனால் இந்த மீனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கே எந்த இடத்துல போட்டாலும் உடனே பட்டு 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 பட்டுன்னு பெருசாகிட்டேன். முதல்ல வந்து சின்ன பாத்திரத்தில் போட்டிருந்தாரு பெருசாகிடுச்சு, பிறகு கிணத்துல போட்டார் அதுவும் பெருசாகிடுச்சு, குளத்தில் போட்டார் அதுவும் பெருசாகிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து அருவியில் போட்டார், எங்கே போட்டாலும் அது பயங்கர பெருசாகிடுச்சு. அப்போ பகவானை பற்றி ஸ்துதி பாடுகிறார் சத்தியவிரத அரசர். பகவானை பற்றி ஸ்துதி பாடி மங்களங்கள்லாம் பாடி அதுக்கப்புறம் வந்து பகவான் பேசுகிறார் இந்த சத்தியவிரத முனிட்ட, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வெள்ளம் வரப்போகிறது, அப்படி வெள்ளம் வரப்போகும் பொழுது நீ இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், இந்த பூர் புவர் சுவகர் லோகா வரைக்கும் எல்லாருமே வந்து தண்ணிக்குள்ளே அழிந்து விடும், அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீ எனது பக்தனாக இருக்கிறதுனால நீ என்ன பண்ண, அங்கே ஒரு பெரிய வந்து ஒரு கப்பல் வரும், அந்த கப்பலில் வந்து நீ என்ன பண்ண, சப்த ரிஷிகளையும் அதுக்கப்புறம் இருக்கிற உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அந்த ஒரு பெரிய கப்பல் வரும், அந்த கப்பலில் நீங்கள் எல்லாரும் வந்து உக்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுறார், மறைந்து பிடிக்கிறார். அதுக்கப்புறம் சத்தியவிரத அரசர் பகவான் சொன்னது போலேயே பகவானை பற்றி தியானம் செய்கின்றார். கூடிய சீக்கிரத்திலே வந்து ஒரு சில நாட்கள்லேயே இந்த மாதிரி வெள்ளம் வரும் சொன்னதுக்கப்புறமே பகவானை பற்றி பயங்கரமாக தியானம் செய்கின்றார். அப்படி தியானம் செய்து பக்தி செய்யும் பொழுது பகவான் சொன்னது போலவே வந்து எல்லா பண்ணது என்ன, கடல் கொந்தளித்து அப்படியே மேலே தண்ணியெல்லாம் அப்படி ஊருக்குள்ளே வருது. இன்னைக்கு எல்லாமே வந்து எல்லா நாஸ்திகவாதிகள் பகவான் இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறார்கள். நான் வந்து தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கடல் தண்ணி மேலே வருவதுக்கு ஒரு நொடி பொழுது கூட ஆகாது, ஒரு நொடி பொழுது கூட ஆகி வந்து மேலே வந்து ஊரை அழிக்கிறதுக்கு அந்த கடலால் ஒரு நொடி பொழுது கூட ஆகாது. இருந்தாலும் அது அங்கேயே இருக்கிறது ஏன் அப்படின்னா பகவானோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. எப்போ வந்து பகவானோட கட்டுப்பாட்டில் வந்து பகவான் கட்டுப்படுத்தலையோ அப்போ வந்து ஒரு நொடி பொழுதுல ஊரே அழிச்சிட்டு போகிற அளவுக்கு கடலால் முடியும். நாஸ்திகவாதிகள் பல பேர் வந்து கடவுள் எங்கே இருக்கார், அப்படி இருக்கார், இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே பகவானால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த உலகத்தில் எதுவுமே வந்து இயங்காது, எது யாருடைய கட்டுப்பாடும் இல்லைனா. என்ன சொல்கிறது, சாதாரண வண்டியே வந்து ஒருத்தர் கட்டுப்படுத்தலைனா இயங்காது சரியாக. அதாவது வந்து ஊர் இருக்குது அப்படின்னா, ஒரு அரசன் சரியாக கட்டுப்படுத்தலை அப்படின்னா ஊரே இயங்காது. இந்த பெரிய பிரம்மாண்டத்துக்கு வந்து யாருமே கட்டுப்படுத்தலை, அதுவாக ஓடுமா என்ன? பைத்தியகாரத்தனமாக வந்து சில பேர் பேசுகிறார்கள் கடவுளே இல்லை அப்படின்ட்டு. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிரம்மாண்டத்தை கட்டுப்படுத்துறது பகவான் இருக்கிற. அதுபோல் சத்தியவிரத முனி, சத்தியவர்த்த ராஜா பகவானை பற்றி தியானம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது கடல் கொந்தளித்து தண்ணி எல்லாம் ஊருக்குள்ளே வருகிறது. அப்போ பார்த்தா வந்து தங்க நிறத்தில் ஒரு அருமையான ஒரு கப்பல். அந்த கப்பல் எவ்வளோ தூரத்துக்கு இருந்ததுன்னா 8 லட்சம் மைலுக்கு தூரத்துக்கு வந்து அந்த கப்பலுடைய இருந்துச்சான். இதுதான் பகவானுடைய அற்புதமான வந்து லீலைகள். அப்போ என்ன பண்ணார், பகவான் சொன்னதே போல வந்து சப்த ரிஷிகளையும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அந்த கப்பலில் இந்த சத்தியவிரத அரசர் என்ன பண்ணார், உட்கார வச்சிட்டார். உட்கார வைக்கும் பொழுது இந்த பகவான் என்ன பண்ணுறார், அந்த மீன் அவதாரமாக இருந்து அவர்களை கரை சேர்த்து அவர்களை காப்பாற்றினார். இதுபோல் பகவானுடைய திருவிளையாடல் திவ்யமான திருவிடல். ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதகா தத்வா தெய்கம் புனர் ஜென்மம் நைத்தி மாம் ஏ வேஸ்து சார்ஜுனா. யார் யாரெல்லாம் வந்து ஸ்ரத்தையோடு பகவானுடைய சரித்திரங்களை கேட்டுக்கொண்டே வருகிறார்களோ அந்த திவ்யமான சரித்திரத்தை அவர்களுக்கு மறுபிறவி என்பதே வந்து கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் வந்து எப்பவும் ஆனந்தமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத சுக்தேவ் கோஸ்வாமி வந்து சொல்கிறார்.